பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 1 பதம் 41 1வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமா தேவீம் சரஸ்வதீ வ்யாஸ ததோஜயா உதிரயேத் நஷ்ட ப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ யேஷாம் லுப்த பிண்டோதஹ க்ரியா. சங்கரோ நரகாயைவ சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச குலஜ்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாம் பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதஹ க்ரியா லுப்த பிண்டோதஹ க்ரியா. சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதஹ க்ரியா. சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச வதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதஹ க்ரியா. சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச வதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதஹ க்ரியா. சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச வதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதஹ க்ரியா.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களில் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. பொருளுரை. பலநோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின் படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கருமத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். சில ஸ்தூல உடலை அறிய முடியாமல் தங்கள் சூச்சமுடலே பேய்களாக அறிந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்து பேய் போன்ற நிலையிலிருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களுக்கு செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். பாகவத புராணம் 11வது காண்டம் 5வது அத்தியாயம் 41வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவர் ஸ்ரீபூதாத் நிலாம் பித்ருநாம் நகிங்கரோ நியாயம் நினைச்சராஜன் சர்வாத்மனான சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகத்தியகர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினருக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன செலாகையா சத்துரு மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதீம் ஸ்வபதாதிகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதம் சககனா ரகுநாதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சகலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதாய நிதாகிருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புதுசா யாரா வந்திருக்காங்களா? புதுசா யாரா? எங்க இருந்து வரீங்க? அவங்க ஒய்ஃப் தானே? நீங்க ரெகுலரா வந்துருங்க. ஓகே, நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடைய சத்சங்கத்தில் வார வாரம் வந்து கலந்துருக்கிறவங்க, இங்கே வரவங்க எல்லாருமே பகவான் ஜெகநாதருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவங்க மேலும் பக்தியில் முன்னேற்ற அடைந்து கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் ஒருக்கா சேர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்போம்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.
சென்ற வார உபன்யாசத்தில் நம்ம என்ன கடைசியாக தெரிஞ்சிடணும்னு யாரும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? போன வாரம் வந்தவங்க யாராவது போன வாரம் எதை பற்றி நம்ம கலந்து பேசிக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆறு விதமான அக்கிரமக்காரர்களை கொள்ளலாம் இல்லையா அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அர்ஜுனன் ஏன் அவங்களை கொல்லக்கூடாதுங்கிறார்? உறவினர்கள் ஆகிட்டதுனால அவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு அர்ஜுனன் அவங்க மேலே இறக்கப்படுறார். உண்மையில் அர்ஜுனன் கோழைத்தனத்தினால இந்த யுத்தம் வேண்டான்னு சொல்லல, அவங்க மேல உள்ள இறக்கத்தினால வேண்டாங்கிறார். இவங்களெல்லாம் கொண்டுட்டா என்ன ஆயிடும்னா அடுத்தடுத்து ஸ்லோகத்தில் சொல்லிட்டே வர்றார். இவங்களெல்லாம் கொண்டுட்டோம்னா இந்த யுத்தத்தில் இவங்களாம் இறந்து போயிட்டாங்க என்ன ஆயிடும்னா குலம் நாசமாயிடும். குலம் நாசமாகிறது காரணம் என்னன்னா வீட்டில் பெரியவங்க தான் இளைய தலைமுறையை வழி நடத்துவாங்க. வயசான பெரியவங்க தான் வீட்டில் இளைய தலைமுறையை வழி நடத்துவாங்க. அவங்க தான் சாஸ்திரம் தர்மம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்குள்ள காலத்தில் வயதானவர்களுக்கு கூட சாஸ்திரம்னா தர்மம்னா என்னன்னு தெரியல. அவங்களே சினிமா டிவின்னு போன்ற மோகத்தில் மூழ்கி போயிருக்காங்க. அதனால் இந்த காலத்தில் வந்து குலம் எல்லாமே நாசமாயிடுச்சு. உண்மையான சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடியவங்க யாருமே கிடையாது. இதை வந்து அன்னைக்கே அர்ஜுனன் பயந்துட்டார். என்ன சொல்கிறார் அர்ஜுனன்? இந்த மாதிரி மூதாதையர்கள்லாம் இந்த வயதில் பெரியவங்கள்லாம் இந்த யுத்தத்தில் கொல்லப்படும் பொழுது சமுதாயத்தில் குழப்பம் உண்டாயிடும். இளைய தலைமுறையை வழிநடத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க தவறான வழியில் போவாங்க. பெண்கள் தவறான வழியில் போவாங்க. அப்படி பெண்கள் தவறான வழியில் போகும்போது தேவையில்லாத சந்ததிகள்லாம் உற்பத்தியாகும், அப்ப சமுதாயத்தில் குழப்பமே உண்டாகும். அதனால நம்ம பீஷ்மர் துரோணர் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க தான் நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறாங்க, தர்மத்தின்படி வாழ கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்களெல்லாம் கொண்டுட்டா நமக்கு தர்மம் என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால இவங்களை கொள்றது தர்மம் நியாயம் இல்லை அப்படிங்கிறது அர்ஜுனுடைய வாதம். அப்ப அடுத்தடுத்து ஸ்லோகத்தில் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, குல நாசம் அடையும் போது தேவையில்லாத சந்திகள் உற்பத்தி ஆகும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத சந்திகள் தான் இருக்கு. பெண்கள் வந்து சுதந்திரங்கிற பேரில் அவங்க வந்து தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடும்னா, சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் சகஜமாக பழகிறது, அதனால தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு இப்போ சமுதாயத்தில். இதை வந்து அன்னைக்கே பகவத்கீதையில் அர்ஜுனன் நமக்கு வலியுறுத்துறார். அதனால் வீட்டில் முன்னோர்கள் அதாவது பெரியவங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே முதல்ல சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதை பாகவத புராணம் இவ்வளவு தத்துவங்கள்லாம். ஆனால் துரதிருஷ்டமாக இன்னைக்குள்ள பெரியவங்கெல்லாம் வயசானா கூட வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, புலன்பான் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருமே வந்து சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய தன்னை பின்பற்றக்கூடியவங்களை வந்து சாஸ்திர வழியில் நடத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதுதான் இன்றைய காலத்துடைய துரதிருஷ்டம் என்னென்னா, எல்லா பெரியவங்களும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே சாஸ்திர அறிவு கிடையாது. அதனால் அவங்களுக்கே சாஸ்திர அறிவு இல்லாதப்போ இளைய தலைமுறை எப்படி வழிநடத்த முடியும்? இப்போ உள்ள இளைஞர்கள் எவ்வளோ பேர் ஆன்மீக விஷயத்தில் ஆர்வமாக இருக்காங்க. இளைஞர்களும் சரி பெண்களும் சரி, இளம் வயது பெண்கள், இளம் வயது ஆண்கள், முதியோர்களே அக்கறை இல்லை. முதியோர்களுக்கே அக்கறை இல்லாதப்போ இளைஞர்கள் எப்படி அதில் வருவாங்க? இதெல்லாம் கலியுகத்துடைய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. இதை வந்து அன்றைக்கே அர்ஜுன இதை குறிப்பிட்டு காண்கிறார் இந்த ஸ்லோகங்களில். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் அப்படி சங்கரோ நரகாயவ குலஜானாம் குலஸ்தேசக பதந்தி பிதரோ ஏசா லுப்த பிண்டோதர கிரியா. அப்ப காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, குலம் நாசம் அடைஞ்சு குலப்பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் சீரழியும் பொழுது நம்ம என்ன ஆயிடுவோம், எந்த விதமான தர்மத்தையும் பின்பற்ற மாட்டோம். அப்படி தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாம வாழ்றவங்க நரக நிலையை நோக்கி செல்வாங்க. அதர்மத்தின் படியில் வாழ்றவங்க நரகத்தை நோக்கி போவாங்க. இப்ப துரதிருஷ்டவசமா ஒட்டுமொத்த சமுதாயமும் ஆன்மீக அறிவு இல்லாத காரணத்தினால நரகத்துக்கு தான் இட்டு செல்லப்படுறாங்க. சங்கரோ நரகாயவ, நரகம் ஒன்று இருக்கு, அதாவது ஸ்வர்க்கம் நரகம் ரெண்டு விஷயம் இருக்கு. ஸ்வர்க்கம்னு ஒரு இடம் இருக்கு, நரகம்னு ஒரு இடம் இருக்கு. யாரெல்லாம் இந்த உலகத்துல தர்மத்தின் வழியில் நடக்கிறாங்களோ அவங்க மேல் நோக்கி செல்வாங்க. சொர்க்கம்ங்கிறது மேல் நோக்கி போகும். இப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல மத்தியில இருக்கோம். இந்த பிரபஞ்சம் வந்து இந்த பிரபஞ்சத்துல நம்ம இருக்கக்கூடிய இடம் மத்தியில இருக்கு, நடுவில் இருக்கு. இதுக்கு மேல உயர்ந்த கிரகங்கள் இருக்கு, கீழே தாழ்ந்த கிரகங்கள் இருக்கு. ரொம்ப புண்ணியம் பண்ணி வாழக்கூடியவங்க உயர் கிரகங்கள் நோக்கி போவாங்க, ரொம்ப இழிவான செயல் பண்ணக்கூடியவங்க கீழ்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. யாரெல்லாம் வந்து பாவம் செய்யறதுக்கு தயங்குறது இல்லையோ, பாவ வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் நரகத்தை நோக்கி போவாங்க. சங்கரோ நரகாயவ குலஞானம் குலசச்ச, குல பண்பாடு என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய தர்மம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம வாழக்கூடியவங்க என்ன ஆடுவாங்கன்னா நரக வாழ்க்கையை நோக்கி இழுத்து செல்லப்படுவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து வேத நியமங்களை பின்பற்றுறாங்களோ அவங்கெல்லாம் மேல்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. உயர்ந்த கிரகங்கள் இருக்கு, இந்தர்லோகம், சந்தர்லோகம், சூரியலோகம், பூர் புவஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், பிரம்மலோகம், இந்த மாதிரி உயர்நிலை கிரகங்கள்லாம் இருக்கு. புண்ணியம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் அந்த உயர்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. புண்ணியம் செய்யறதுன்னா என்ன, யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கிறது, யார் மேலேயும் பொறாமை கொள்ளாமல் இருக்கிறது, எந்த ஜீவராசியும் துன்புறுத்தாமல் இருக்கிறது. ஜீவராசி துன்புறுத்துறதுன்னா மனுஷங்க மட்டும் நினைச்சிக்காதீங்க, எந்த ஜீவராசியும், ஆடு மாடு கோழி மீன், நம்முடைய நாக்கினுடைய சுவைக்காக ஒரு ஜீவராசி துன்புறுத்தணும்னா அதுக்குண்டான தண்டனை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விவரமா சுகதேவ கோஸ்வாமினால பரிஷித் மகாராஜ்ன்றவருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணத்துல. அதுல ஸ்ரீமத் பாகவத புராணம் ஐந்தாவது காண்டத்துல சுகதேவ கோஸ்வாமி தெய்வ கிரகங்கள் உயர்நிலை கிரகங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்றார், அதே மாதிரி நரகலோகங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்றார். என்னென்ன மாதிரி காரியம் செய்யறவங்க தேவலோகத்துக்கு போவாங்க, என்னென்ன மாதிரி காரியம் செய்யறவங்க நரகலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்ற. இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி யார் வந்து யார் மேலேயும் பொறாமை கொள்ளாம, யாரையும் வெறுக்காம, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம ரொம்ப எளிமையா பணிவா உண்மையா வாழ்றாங்களோ, தர்மத்தை அனுஷ்டிச்சு வாழ்றாங்களோ, அவங்க எல்லாம் மேல்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சுட்டு போறது, அடுத்தவங்க மனைவி கூட போய் வாழ்றது, அடுத்தவங்க மனைவி கூட தகாத உறவு செய்யறது, பிற உயிரினங்களை கொண்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி தவறு செய்யாது இருக்கிறவங்க இதெல்லாம் பாவம் நினைச்சிட்டு அதை வெட்டு ஒழிச்சுட்டு தர்மத்தின் படியே வாழ்றவங்க, நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல சந்தோஷம் அடைறவங்க மேல்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. ஆனா தர்மம்னா என்ன, அதை நம்ம எப்படி செய்யணும்லாம் தெரிஞ்சுக்காம அறியாமையினால புலன்களோட உந்துதலால புலன்பத்துக்காக மேலும் மேலும் பாவகாரியம் செய்யறவங்க கீழ்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனையா நரகத்துல போய் அவங்க கொடுமையான துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சில சமயம் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் நிறைய பாவம் பண்றேன், புண்ணியம் பண்ணா அந்த பாவம்லாம் போயிடும். இதுதான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது. நான் நிறைய பாவம் பண்றேன், நான் அடுத்தவங்களை ஏமாத்துறேன், பொய் சொல்றேன், திருடுறேன், இன்னொருத்தர் மனைவி கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கேன், அசைய உணவு சாப்பிட்றேன், சூதாடுறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதாவது தான தர்மங்கள் பண்றதுனாலயோ, இல்லை ஏதாவது புண்ணிய காரியங்கள் செய்யறதுனாலயோ, இல்லை ஆன்மீக கோயிலில் போய் தரிசன கோயிலில் போய் பிரார்த்தனை செய்யறதுனாலயோ, இல்லை ஆன்மீக விஷயங்களில் கலந்துட்டு ஏதாவது பரிகாரம் செய்யறதுனாலயோ அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபட்டலாம்னு ஜனங்க நடிச்சுட்டு இருக்காங்க. அது பெரிய முட்டாள்தனம். ஒருபோதும் நம்ம வந்து பாவத்திலிருந்து விடுபட முடியாது, பாவத்தினால புண்ணியத்தை புண்ணியத்தினால பாவத்தை சமன் பண்ண முடியாது. பாவம் செய்தால் பாவத்தை அனுபவிக்கணும், புண்ணியம் செய்தால் புண்ணியத்தை அனுபவிச்சாகணும், ரெண்டுமே அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல ரெண்டையுமே நம்ம தவிர்க்க முடியாது. பாவம் செய்தா அதுக்குண்டான வினையை சந்திச்சாகணும், புண்ணியம் செய்தா அதையும் அனுபவிச்சுதாகணும். சில சமயங்களில் பக்தர்கள் நம்மகிட்ட சொல்றது உண்டு, நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க, அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, பகவத்கீதை படிங்க, இந்த மாதிரி சத்சங்கத்தில் வந்து கலந்துக்கங்க, ஏகாதசி விரதம் வருங்க, அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க தூய்மை அடைஞ்சிருவீங்க. அது உண்மைதான். யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து துளசி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணி துளசியை பிரார்த்தனை செய்யறாங்களோ, துளசியை வழிபடுறாங்களோ, யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்காங்களோ, யாரெல்லாம் பகவத்கீதை உபன்யாசத்தை கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் கட்டாயம் பாவத்திலிருந்து விடுபடுவாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பாவம் செய்யாமல் இருக்கும். இது செஞ்சு அது பண்ணினா அது இன்னும் குற்றம் ஆயிடும், அது பெரிய குற்றம். நமக்கு தெரியுது எல்லாமே, தெரிஞ்சே பண்ண அப்போ என்ன அர்த்தம், அது வந்து நம்ம மேலே உள்ள காமத்தினால தான், பேராசையினால தான். அதனால இதை வச்சு அதை சரி பண்ண முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சரண் அடைஞ்சிரு, என்ன சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன்னு சொல்றார். சர்வ தர்மான் பரித்தியாஜ்ய மாமேகம் சரணம் ரிஜா அகம் துவா சர்வ பாவேபியோ மோக்ஷாமி மாசுச்சா. மாசுச்சேன்னா பயப்படாது, கிருஷ்ணர் சொல்றார் பயப்படாதீங்க. இவ்வளவு நாள் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன்னு பயப்படுறீங்களா, பயப்பட வேண்டாம், அதெல்லாம் மறந்துருங்க. இப்போ இன்னிலிருந்து நான் சொல்றபடி கேட்டுக்கங்க. பகவத்கீதையில் சொல்றார் கிருஷ்ணர், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்துட்டீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அப்ப கிருஷ்ணர் ரொம்ப கருணையோட நமக்கு இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் மறந்துடுறேன்னு சொல்றார். அதை விட்டுருங்க, அதை பத்தி பயப்பட வேண்டாம், அது ஒரு கனவா நினைச்சு விட்டுடுங்க, பரவாயில்ல, இனிமேல் கொண்டு செய்யாதீங்க, அப்படி பண்ணிட்டா நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க கிருஷ்ணர் சொல்றார். அதனால நம்ம பக்தியை தப்பா புரிஞ்சுக்கூடாது. நான் வந்து பாவம் பண்ணிக்குவேன், அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவேன், ஏகாதசி விரதம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் நினைச்சா அது தப்பு, அப்படி கிடையாது. ரெண்டுமே இதோட பலன் கிடைக்கும், கிடைக்காம இருக்க போறதில்ல. நீங்க ஒரு பக்கம் பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் புண்ணியம் பண்றீங்கன்னா ரெண்டோட பலனும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். இதை வச்சு இதை சரி பண்ணிட முடியாது. இப்ப நமக்கு ரெண்டு கை இருக்கு, இப்ப நான் சொன்ன காமிச்சு, ஒரு கையில வலி இருக்கு, ஒரு கை நல்லா இருக்கு. இந்த நல்லா இருக்கிற கையை வலிக்கிற கையை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த வலியை பொறுத்துதான் ஆகணும், இந்த கையால் வேலை செஞ்சுதான் ஆகணும். ரெண்டையுமே நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், இன்பமும் துன்பம் ரெண்டையுமே நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு வந்து இன்பத்தினால துன்பத்தை மறந்துடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம அனுபவிச்சே ஆகணும், எந்த மாதிரி செயல்படுறோமோ அதுக்குண்டான வினையை சந்திக்கணும். அதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கார், ஒரு சக்கரவர்த்தி பாகவத புராணத்துல இந்த கதை வரும். ரகு வம்சத்துல மிருக மகராஜ் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். மிருக மகராஜ் ஒரு ரொம்ப புண்ணியவான், ஒரு ராஜ ரிஷி. அவர் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் செய்வார் பிராமணர்களுக்கு. அந்த காலத்தில் பெரிய பெரிய மன்னர்கள்லாம் பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பாங்க. ஏன்னா பிராமணர்களுக்கு வேலை ஒன்றும் கிடையாது. பிராமணர்கள் ரொம்ப எளிமையாக வாழ்வாங்க, ஏழ்மையாக வாழ்வாங்க, பிக்ஷை எடுத்து தான் வாழ்வாங்க. அப்போ அந்த பிராமணனுக்கு என்ன தேவையோ அதை அரசர் மன்னர் தான் ஏற்பாடு கொடுப்பார், ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த மிருக மகராஜ் பிராமணர்களுக்கு பசுக்களை தானம் கொடுத்தார். வெறும் பசுக்களை தானம் கொடுக்கல, அந்த பசுக்களுடைய கொம்புகள்லாம் தங்க தங்கத்தினால கவசம் பண்ண போடப்பட்டிருக்கும். அப்படியே காலெல்லாம் வெள்ளி கவசத்தினால கவர் பண்ணப்பட்டிருக்கும். நிறைய ஆபரணங்கள் போடப்பட்டிருக்கும், பட்டு வஸ்திரங்களால் மூடப்பட்டிருக்கும், அலங்கரிக்கப்பட்டிருக்கும், விலை மதிக்க முடியாத பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இப்படி எண்ணற்ற ஆபரணங்களும் அணிகலன்களும் பொருட்களுமால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை வந்து மிருக மகராஜ் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கிறார். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இருக்கா இல்லையா? பசுவை தானம் கொடுக்கறது தப்பா இல்லை? அது மட்டும் இல்ல, இவர் ஒரு பசு ரெண்டு பசு கொடுக்கல. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வேதங்கள்ல யாரோ ஒருத்தர் ஒரு பசுவை தானம் கொடுத்தாலே அதோட புண்ணியம் வந்து நம்மளால அளவிட்டு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு பிராமணருக்கு ஒரு பசுவை தானம் கொடுத்தாலே அது ரொம்ப புண்ணியம். அப்ப இந்த மன்னர் எவ்வளவு பசுக்களை தானம் கொடுக்கிறார். அப்ப ஒரு சமயம் என்ன ஆயிடுன்னா, அவர் ஒரு பிராமணருக்கு பசுவை தானம் கொடுப்பார். அந்த பசு தானம் கொடுத்த பசு தெரியாம என்ன ஆயிடுனா திரும்ப இவருடைய மாட்டு கொட்டைக்கே வந்துடும், இந்த ராஜாவுடைய தொழுவத்துக்கே வந்துடும், மாட்டு தொழுவத்துக்கு. ராஜாவுக்கும் தெரியாது, ஏற்கனவே தானம் கொடுத்த பசு இன்னொரு பிராமணருக்கு தானம் கொடுத்துருவார். அந்த பிராமணர் வாங்கிட்டு போகும்போது ஏற்கனவே வாங்கின தானம் வாங்கின பிராமணர் முன்னாடி வர்றார். அவர் வந்தோடனே, இந்த பசு என்னுடையதாச்சு, நான் இப்போ ராஜாட்ட தானம் வாங்கிட்டு வந்தேன் நேற்று, இதை காணொலியில் நான் வந்துட்டு இருந்தேன். இல்லை, இப்போ எனக்கு ராஜா இப்போதான் எனக்கு இந்த பசு தானம் கொடுத்தார். என்னது, தானம் கொடுத்த பசு திரும்ப தானம் கொடுக்குறாரா? வாங்க அவர்கிட்ட போய் பேசுவோம். ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேர் வந்தோடனே பிராமணர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிராமணர்களுக்கு குற்றம் பண்ணிட்டீங்க, நீங்கள் பிராமணர்களை ஏமாட்டிட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே தானம் கொடுத்த பசு எப்படி இன்னொரு பிராமணர் நீங்கள் தானம் கொடுக்கலாம்? அந்த ராஜா மேல ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பு இல்லையே, இல்ல இல்ல. சரி, இப்போ பிராமணர்கள் ரெண்டு பேர் வந்து அந்த ராஜாட்ட சொல்றாங்க, நீங்க எப்படி இதை செய்யலாம்? அந்த ராஜா சொன்னார், ஏதோ தவறு நடந்துருச்சு, நான் இதை வேணும்னு செய்யல, ஏதோ ஒரு பசு கொடுக்க போனேன், அந்த பசு திரும்ப வந்துருச்சு, பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சுக்கோங்க, நான் வேற எவ்வளவு பசு வேணாலும் உங்களுக்கு தரேன். ஆனா அந்த பிராமணர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, இல்ல இல்ல முடியாது, நீங்க செய்த தவறு தான் அப்படின்னு ரெண்டு பிராமணர் கோச்சின்னு போயிடுவாங்க, உங்களுக்கு பசு வேணாம். ஸோ எப்படி இந்த மகாராஜ் நிருக மகாராஜ் நிறைய புண்ணியம் பண்ணார், ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார், தெரியாம பிராமணர்கள் குற்றம் இழைச்சிட்டார். தெரியாம தான் பண்ணார், தெரிஞ்சு கூட செய்யலை. தெரியாம ஒரு குற்றம் பண்ணதுக்கே தண்டனை இருக்கு. பிராமணர்களுக்கும் பக்தர்களுக்கும் யாராவது தெரியாம குற்றம் இழைச்சிட்டாலே அதுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு. அந்த ராஜாவுடைய காலம் முடிஞ்சோடனே அவர் யமராஜாவுடைய கோர்ட்டில், யமராஜாவுடைய அரண்மனையில் நிறுத்தப்பட்டார். யமராஜ் வந்து பித்ருலோகத்தில் இருப்பார். அந்த லோகத்தில் வந்து இப்ப எப்படி இந்த உலகத்தில் நீதிபதி இருக்கார் இல்லையா, நீதிபதி தான் தீர்ப்பு வாங்குவார் கைதிகளுக்கு. என்னென்ன கைதி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான், அவங்க அந்த கைதிக்கு சம்மந்தமா வாக்குவாதம்லாம் வரும், வக்கீல்கள் வழக்கறிஞர்கள்லாம் வந்து வாதம் செய்வாங்க. கடைசியில் நீதிபதி இறுதியாக தீர்ப்பு கொடுத்தது தான் இறுதி தீர்ப்பு. நீதிபதி என்ன தீர்ப்பு எழுதுறாரோ அதுதான் முடிவு. அப்படி இந்த உலகத்தில் தப்பு செய்கிறவங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு, நீதிபதி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த உடல் எடுத்திருக்கோம், ஜீவாத்மாவாகிய நம்ம இந்த உடல்ல இருக்கோம், நம்ம செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும். கேட்கலாம், யார் சாட்சி இருக்காங்க, யார் பார்க்குறாங்க? இருக்காங்க. நம்ம ஹிருதயத்துக்குள்ளே கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கார், அவர் சாட்சியாக இருக்கார். சந்திரன் சாட்சியாக இருக்கார், சூரியன் சாட்சியாக இருக்கார், வருணன் சாட்சியாக இருக்கார், வாயு சாட்சியாக இருக்கார், எல்லாத்துக்கும் மேலே சித்திரகுப்தனும் சாட்சியாக இருக்கார். யமராஜாவுடைய ஒரு செக்ரட்டரி, ஒரு காரியதரிசி சித்திரகுப்தன். சித்திரகுப்தன்னா அவர் மறைந்திருந்து நம்மளுடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும், யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாமே. அந்த விசேஷமான ஒரு கருணை அவருக்கு, ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. ஸோ எப்படி யமராஜா முன்னாடி இந்த நிருகராஜுக்குமே நிப்பாட்டினோடனே யமராஜர் கேட்டார், நிருகராஜா நீ வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க, ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்ட, நீ என்ன முதல் அனுபவிச்சுக்கிற? தப்பு பண்ண தண்டனையை முதல் அனுபவிச்சுக்கிறியா, இல்லை புண்ணியத்தை அனுபவிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார். நிருகராஜ் சொன்னார், சரி நான் தப்பே முதல் அனுபவிச்சுக்கிறேன். அப்படின்னா நீ ஒரு ராட்சசமான ஒரு பள்ளியோட உடல் எடுத்து ஒரு கிணற்றில் போய் இருப்ப, நீ ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் அந்த கிணத்துல இருப்ப, இதுதான் உனக்கு உன்னுடைய பாவத்துக்கு தண்டனை. இதுதான் தெரியாம செய்த பாவத்து, தெரியாம செய்த பாவத்து கூட தண்டனை இருக்கும். அதனால அந்த காலத்தில் அவ்வளவு கவனமா இருப்பாங்க ராஜாக்கள்லாம், அவங்களும் பாவம் செய்ய மாட்டாங்க, பிரஜைகளையும் பாவம் செய்ய விட மாட்டாங்க. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அவருடைய காலத்திலே அதே மாதிரி தான். அவருடைய ஆட்சியில் வந்து பொய், திருட்டு, பித்தலாட்டம், மதுக்கடைகள், கசாப்பு கூடங்கள், அப்புறம் விலை மாதுக்கள், அப்புறம் சூதாட்ட களங்கள் இதெல்லாம் கிடையாது. உலகத்தில் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையிலையுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஆட்சி பண்ணார் பரீட்சி சக்கரவர்த்தி 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எப்படி நிருக மகாராஜ் அவருடைய பாவத்தினால சில வருடங்கள் அந்த பெரிய ஒரு ராட்சசமான ஒரு பள்ளி உருவத்தை எடுத்துட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு அப்படி அந்த ஒரு பாவத்தினால அந்த ஒரு மிருகத்தோட உடலை எடுத்துக்கிட்டா கூட அவர் நிறைய புண்ணியம் பண்ணதோடைய பலனும் அவர் இழக்கலை. என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பள்ளியாக இருந்தார், ஆனால் எங்கே இருந்தார்னா துவாரகால பள்ளியாக இருந்தார். துவாரகால கிருஷ்ணருடைய அரண்மனையில் உள்ள கிணற்றில் பள்ளியாக இருந்தார் அந்த புறத்தில். இப்போ கிருஷ்ணருடைய பேரங்கள்லாம் பந்து விளையாண்டுருக்கும் போது அந்த பந்து போய் கிணத்துல விழுந்துடும். அவங்க போய் பார்க்கும்போது பெரிய பள்ளி ஒன்று இருக்கும். இவங்க எப்பயாவது மேலே கொண்டு வந்து நினைப்பாங்க, இவங்க நல்லா தூக்க முடியாது. இவங்க போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லுவாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய மிருகம் இருக்கு. கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன தெரியாது, அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது, அவருக்கு தெரியாமல் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ கிருஷ்ணருக்கு புரிஞ்சுது, நிருக மகாராஜ் தான் அங்கே பள்ளியாக இருக்கார், அவருடைய தண்டனை காலம் முடிய போகுது, அவர் இனி புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவருடைய தாமரைக்காரங்களால் அந்த பள்ளியை தொட்ட உடனே அவருக்கு வந்து அந்த தெய்வீகமான சரீரம் அவருக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம பாவம் பண்ணால் அது தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், புண்ணியம் பண்ணால் அதே அனுபவிச்சு தான் ஆகணும். புண்ணியத்தினால பாவத்தை போக்கிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, என்கிட்ட கூட நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. அப்படி கிடையாது, அது மட்டும் அப்படி ஏதோ ஐடியா இருந்தால் மறந்துடுங்க, கிடையவே கிடையாது. அப்போ நம்ம பாவகாரிகள் செய்யும்போது அதுக்குண்டான இடத்துக்கு நம்ம செல்வோம். நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய மூதாதையர்கள் கூட எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு வயதில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம நம்ம உயிர் நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு வயது வர வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நம்மகிட்ட எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியும். அப்போ தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியும், அவங்களுக்கு முன்னாடிகள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க பாவகாரியம் செய்திருக்கலாம். அப்படி யாரெல்லாம் பாவகாரிகள் செய்கிறாங்களோ அவங்க வந்து நரகலோகத்துக்கு எட்டு செல்லப்படுவாங்க. யமராஜ் யமதர்மராஜ முன்னாடி கொண்டு போன உடனே யமராஜர் என்ன பண்ணுவார்னா, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு கேட்பார். மொத்தம் 28 நரகலோகம் இருக்கு. நம்ம ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி 28 நரகலோகம், தாமீஸ்ரம், அந்த தாமீஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பிபாகம், இந்த மாதிரி 28 நரகலோகம். என்னென்ன தப்பு பண்ணவங்க இந்தந்த நரகலோகத்தில் என்னென்ன தண்டனை கொடுக்கப்படணும்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு யாராவது ஏமாத்துறவங்களை ஏமாத்திட்டே இருக்கிறவங்க, தன்னுடைய புலன்பத்துக்காக அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க தாமீஸ்ரம்ல நரகத்தில் போடப்படுவாங்க. அதே மாதிரி யாராவது மற்ற பெண்கள் கூட தகாத உறவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த தாமீஸ்ரம் நரகத்தில் கொண்டு போய் போடப்படுவாங்க. அதில் தண்டனைகள்லாம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, தகாத உறவு பண்ணுறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் தகாத உறவு பண்ணால் ஒரு பெண் பொம்மை அது முழுக்க முழுக்க ஈயத்தால் செய்யப்பட்டிருக்கும், கொதிக்கிற ஈயத்தால். அந்த 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 கொதிக்கிற ஈயத்தால் உள்ள பெண்ணோட பெண் பொம்மையோட அந்த ஆத்மாவை இணைச்சி விடுவாங்க. எப்படி ஒரு வேதனை இருக்கும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி கும்பிபாகங்கிற நரகம், கும்பிபாக நரகம் என்னன்னா, நம்முடைய நாக்கினுடைய சுவைக்காக மற்ற விலங்குகளை நம்ம கொண்டு சாப்பிட்றோம்னா அந்த விலங்குகள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கும் அந்த கும்பிபாக நரகத்தில். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நாக்கு சுவைக்காக நான் ஏதோ உயிரினத்தை கொண்டு சாப்பிட்டேன்னா அந்த உயிரினை வந்து எனக்காக காத்துட்டு இருக்கும். மாம்சா அப்படின்னு சொல்லுவாங்க, மாம் மாம்னா எனக்கும், ஈஷா ஒரு நாள் எனக்கும் அதே நிலைமை வரும். நான் அந்த உயிரினத்தை கொள்ளும்போது பார்த்துட்டு இருந்தேன், அந்த உயிரினத்தை கொண்டு இருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், அப்போ எனக்கும் ஒரு நாள் அந்த நிலைமை வரும் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தமே மாம்சா அப்படின்னா. அந்த மாம்ச பட்சங்களை சாப்பிட்றவங்க சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை, சமைக்கிறவங்க, விற்கிறவங்க, வெட்டுறவங்க, அதை கொண்டு போய் விற்றவங்க, வாங்கிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே தண்டனை உண்டு, யாருமே தப்பிக்க முடியாது இல்லையா. ஒருத்த கொலை பண்ணிட்டு அவன் தான் கொண்டா, நான் தான் கொல்ல சொன்னேங்க, நான் கொல்லலைங்கன்னா ஜட்ஜ் விட்டுருவாரா? நாலு பேர் சேர்ந்து போறாங்க, நாலு பேர் சேர்ந்து போய் ஒருத்தனை கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அவன் தான் கொண்டாங்க, நான் இவனை கொல்லுன்னு காமிச்சு கொடுத்தேன், இவர் தான் எப்படி கொல்லணும்னு சொன்னாரு. ஒருத்தர் வந்து எப்படி கொல்லணும்னு காமிச்சு கொடுக்கிறாரு, ஒருத்தர் எப்படி கொல்லணும்னு சொன்னாரு, ஒருத்தர் இவனை கொல்லுன்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் விட்டுட்டு கொண்டவனை மட்டும் பிடிச்சி உள்ள போடுவாங்களா? நாலு பேர் சேர்ந்தானே பண்ணீங்க, நாலு பேரும் பிடிச்சி உள்ள போடணும். அதனாலதான் சில சமயங்கள்ல நமக்கு என்னட்டே நிறைய பேர் கேட்டாங்க, சுனாமி பேரலை வந்தது. சுனாமி பேரலை வந்தப்போ அதுல நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்க, சுவாமிஜி நீங்க வந்து இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி பண்ணணும், ஜப பண்ணலாம் சொல்றீங்க, ஆனா அந்த சுனாமி அலை வந்தப்போ தப்பு பண்ணாதவங்க கூட எல்லாமே அந்த அலையில கொண்டு போய் கொண்டு போயிட்டாங்களே நிறைய பேர், ஏன் அந்த மாதிரி நடந்தது, ஏன் அந்த மாதிரி நடக்குது, என்ன காரணம்? ஏன்னா எல்லாருமே தப்பு பண்றாங்க இல்லையா? ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து விற்கிறாங்க, அதை வெட்டுறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அப்ப எல்லாருமே உடந்தையாக தானே இருக்காங்க. ஒரு பசுவை கொள்றாங்க, பசுவை கொள்றத பார்த்துட்டு ஏண்டா கொள்றேன்னு கேட்கலாம், அவனுக்கு தண்டனை. ஏண்டா இப்ப ஒரு பசு கொள்றே, அதுக்கு நமக்கு அம்மா மாதிரி, அது நமக்கு பால் கொடுக்குது இல்ல, அதை கொள்ளலாமா அப்படின்னு கேட்கலைனாலே அதுக்கும் தண்டனை இருக்கு. அதனால நம்ம ஏதோ சாப்பிட்றவங்களுக்கு தான் தண்டனை வரும், நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாருமே எல்லா கர்மத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும், தப்பிக்கவே முடியாது. அப்ப இந்த கும்பி பாகம் நரகத்துல என்ன ஆயிடும், மாமிச பக்ஷங்களை சாப்பிட்றவங்களும் அங்க பெரிய எண்ணெய் சட்டி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ரூம் எல்லாம் சேர்ந்தா ஒரு பெரிய எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் சட்டியில எண்ணெய் கொழுந்து விட்டு எரியும், எண்ணெய் அப்படி தக்க தக்க தக நெறிஞ்சிட்டு இருக்கும். அந்த எண்ணெயில போட்டு நம்ம பொறிப்பாங்க, நீங்க சிக்கன் பொறிச்ச மாதிரி, சிக்கன் பொறிக்கிறது, மீன் பொறிக்கிறது, வறுக்கிறதெல்லாம் பண்றாங்கல்ல, அப்படி பண்ணும்போது அப்படியே நம்மளும் அதே மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை பொறிச்சு நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, நம்மளை பொறிச்சு அது சாப்பிடும். அதை திரும்ப அந்த கர்மத்தை அனுபவிக்கணுமா இல்லையா, அது நம்ம செஞ்ச கர்மத்தை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. அப்ப அது என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இவன் என்னை கொன்னா அவன் வரட்டும், அவனுக்காக நான் காத்துட்டு இருக்கு, அந்த பக்ஷம் எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த கும்பிபாக நரகத்துல இந்த மாதிரி உயிரினங்கள்லாம், இந்த மாதிரி ஒரு 28 நரகலோகம் இருக்கு. இப்ப சொன்னது நான் ஒரு சில தவறுகள் தான். இந்த மாதிரி என்னென்ன தப்பு பண்றோமோ, கவர்மெண்ட் ஆபீசர்லாம் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் ஆபீசர் வந்து பணம் வாங்கிட்டு லஞ்ச பணம்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் பண்றது, அவங்களுக்கு ஒரு சிறப்பான நரகம் இருக்கு. அங்க போய் அவங்கள வந்து பயங்கரமா அடிப்பாங்களாம், அடி 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 நடிச்சு மயக்கு போட்டாலும், மயக்கு போட்டு விழுந்தா கூட முகத்துல தண்ணி தெளிச்சு திரும்ப அடிப்பாங்க. ஆமா, யாராவது ஏமாத்துறவங்க, லஞ்ச பணம் வாங்கிட்டு அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாமே பனிஷ்மெண்ட் இருக்கு. யாருமே இதுல தப்பிக்க முடியாது, சட்டத்தோட இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த சட்டத்துல பல தில்லு முள்ளு பண்ணி இங்கிருந்து தப்பிச்சுக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டு சுதந்திரமா வெளியில சுத்திக்கலாம், ஆனா இறைவனுடைய சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனா அந்த காலத்துல இதுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்துக்குவாங்க, அந்த காலத்துல பாவம் செய்யறதுக்கு ரொம்ப பயந்துக்குவாங்க, ஏன்னா தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா வீட்டுல உள்ள பெரியவங்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாஸ்திரம் தெரியும், சொல்லி தருவாங்க, இந்த பாவம் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப யாரும் சொல்லி தராங்க, இப்ப யாருமே பாவத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லை, நான் புலன்பு அனுபவிக்கணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம், அதனால சரியாயிடும், கறி சாப்பிடலாம், காலிக்கு எதுக்காக பலி கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அதுக்கு ஒரு நரகம் இருக்கு. நீங்க காலிக்கு பலி கொடுத்து கறி சாப்பிட்டா கூட அந்த பலி கொடுத்து சாப்பிட்ட கறிக்கான இன்னொரு இடத்துல போய் அதுக்குண்ட தண்டனை அனுபவிக்கணும். நீ சாப்பிட்றது முடி பண்ணிட்டு அது இன்னும் காலி கொடுத்து சாப்பிட்றது உனக்கு அப்படின்னு அந்த ஒரு குறிப்பான நரகத்தில் போய் அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கணும். அப்படி இந்த மாதிரி விதவிதமான நரகலோகங்கள் இருக்கு. நம்ம பாவகாரியங்கள் செய்யும்போது அதுக்குண்டான நரகத்தை சந்திக்கணும். அதனால நம்ம ஒரு ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு விஷயம், நம்மளும் பாவம் செய்யக்கூடாது, நம்ம கூட உள்ளவங்க அறியாமல் இருக்காங்க, அவங்க பாவம் செய்யறாங்க, அவங்க அறியாமல பாவம் செய்யறதுனால நமக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. உடந்தையா இருந்தோம்னா என்ன ஆயிடும், அவங்க மேலும் பாவம் செய்யறாங்க, நம்மளும் அதுக்கு உடந்தையா இருக்கும். அப்ப அவங்களால அவங்களையும் காப்பாத்திக்க முடியாது, நம்மளால நம்மளையும் காப்பாத்திக்க முடியாது, நம்மளால அவங்களையும் காப்பாற்ற முடியாது. புரியல? இப்போ நான் பாவம் செய்யல, நான் வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என் கூட உள்ளவங்க பாவம் செய்யறாங்க, அதை நான் வந்து தடுக்கணும், சொல்லி பார்க்கணும், முடியலையா அட்லீஸ்ட் நம்ம பாவம் செய்யாம இருக்கணும். ஆனா நான் பாவம் செய்யாம இருக்கேன், அவங்க பாவம் செய்யறாங்க, அதுக்கு நான் உடந்தையா இருக்கேன் அப்படின்னு என்னடும், அந்த பாவத்தில் எனக்கு பங்கு இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையை என்னால காப்பாற்றிக்க முடியாது, என் கூட உள்ளவங்களும் என்னால காப்பாற்றிக்க முடியாது. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நரகத்துக்கு போக வேண்டிதான். அதுதான் இன்னொரு கதை. சில பக்தி சித்தாந்த சரசை தாக்கூர்ங்கிறவர், இந்த இயக்கத்துடைய பிரபுபாவுடைய குரு, அவர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊர்ல மகேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மகேஷ் பாபு வந்து அசைவம் சாப்பிடுவார், அப்போ அசைவம் சாப்பிடுவார், சிகரெட் எல்லாம் பிடிப்பாரு. அப்போ ஒரு பிராமணர் அந்த வழியா போறவர் சொல்றார், மகேஷ் பாபு நீ வந்து அசைவம் சாப்பிடுற, சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ நரகத்துக்கு போவே, நரகத்துக்கு போய் இந்த மாதிரி இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற மாதிரி சொல்லி சொன்னாரங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நீ பயங்கர துன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப மகேஷ் பாபு சொன்னாரு, என்னுடைய அண்ணன் ரமேஷ் பாபு அவன் குடிக்கிறான், அப்ப அவனும் நரகத்துக்கு தான் போவான். என்னுடைய அப்பா அவரு வந்து இந்த தப்பு எப்படி ஒரு ஒருத்தர சொல்லிட்டு வர்றாரு, அவங்க சொந்தக்காரங்களா, என்னுடைய அப்பா இந்த தப்பு பண்றாரு, எங்க அம்மா இந்த தப்பு பண்ணாங்க, என்னோட அண்ணன் இந்த தப்பு பண்ணாரு, என்னுடைய சொந்தக்காரங்க இந்த தப்பு பண்றாங்க, என்னுடைய நண்பர்கள் அப்ப என்ன அவரு இது ஒண்ணுன்னு அவர் சொல்றாரு. ஒரு ரமேஷ் பாபுட்ட வந்து இந்த பிராமணர் சொன்னார், நீ குடிக்கிற தப்பு, நீ நரகத்துக்கு போவனு. அப்ப அவர் என்ன காண்கிறாருன்னா, இந்த மாதிரி இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்களே, இவங்க எல்லாம் நரகத்தானே போவாங்க. ஆமா ஆமா, இவங்க எல்லாம் நரகத்தான் போவாங்க. உன்னுடைய அண்ணனும் நரகத்தான் போவான், உன்னுடைய அப்பாவும் நரகத்தான் போவான், உன்னுடைய அம்மாவும் எல்லாருமே நரகத்தான் போவாங்க. அப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, நான் மட்டும்தான் நரகத்துக்கு போவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து நரகத்துல இருக்கலாம். அந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்கு, அதெல்லாம் அவரு ரொம்ப கண்டிப்பா சொல்லுவார். அதனால சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட. நம்ம வந்து இங்க சாஸ்திரம் படிக்கிறோம், பகவத்கீதையை கேட்டுக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனா நம்ம சார்ந்து உள்ளவங்களை நம்மளால மாற்ற முடியலன்னா, குறைந்தபட்சம் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கணும். அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். நம்ம நினைக்கலாம், இங்க வந்தா இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா வீட்டில் போனால் அதெல்லாம் பண்ண முடியல, அவர் கோயிலில் இருக்கார், அவர் சௌகரியமா இருக்கும், மற்றவங்களை எங்களெல்லாம் எங்களை வீட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. என்ன சாத்தியம் ஆகாது இந்த உலகத்தில்? பாவம் செய்யறது தப்புங்கிற மனசுல ஒரு பயம் இருந்ததுன்னா சாத்தியமாகும் இல்லையா? ஐயோ நான் இது தப்பு பண்றேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு கறி வாங்கி சமைக்கிறேன்னா இது பெரிய பாவம், மகா பாவம் அது. இது செய்யறதுனால நான் மட்டும் நரகத்துக்கு போக போறதில்ல, என்னுடைய பசங்களும் சேர்ந்து போக போறாங்க. அப்ப பச நான் நரகத்துக்கு போனா கூட பரவாயில்ல, ஏன் என்ன பசங்களை கொண்டு போகணும்? அதுதான் உண்மையான அன்பு. அவங்க மேல உங்க பசங்க மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னா, உங்க சொந்தக்காரங்க மேலே உண்மையான அன்பு இருந்ததுன்னா, அவங்க நரகத்துக்கு போகாம காப்பாற்றணும். அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் ஃபேமிலியோட நரகத்துக்கு போகக்கூடாது, குடும்பத்தோட நரகத்துக்கு போகக்கூடாது. குடும்பம் வரைக்கும் காப்பாற்ற முயற்சிக்கணும். அதுக்கு தான் சத்சங்கம், அதுக்கு தான் பக்தர்கள். வலிக்கும் இல்லை, நான் சொல்லலை, இவ்வளவு நாள் பழகிட்டீங்க, வலிக்க தான் செய்யும். ஐயோ நீங்க எப்படி சொல்றீங்க, எங்களால் முடியாது, எங்களால் சாப்பிடாம நாங்கள் செத்துருவோம், சாகட்டும், பரவாயில்ல. அப்படி செத்தா புண்ணியம் தான், சாப்பிடாம செத்தா புண்ணியம் தான், சாப்பிட்டு செட்டா நடக்கும் இல்லையா? அந்த பயம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும். இப்ப ஏன் பயம் இல்ல? சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அசைவம் என்ன, அசைவம் சாப்பிடலாம் கேட்பாங்க, ஐயோ நீங்க அசைவம் சாப்பிட மாட்டீங்களா, ஆச்சரியமா கேட்பாங்க. சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க அர்ஜுனன் என்ன சொல்றார், சங்கரோ நரகாய குலஜானாம் குலசிச்ச பருந்தி கதிரவேசம் லுப்த பிண்டோதக கிரியா. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அர்ஜுன் என்ன சொல்றார், ஒரு மூதாதரி இறந்து போயிட்டார்னா, இறந்து போறவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல் அடைவாங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான கர்மங்களை செய்யலைன்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க. குறிப்பா ஒரு ஆத்மா இந்த உடலை விடுறாங்கன்னா, அவர் என்ன பாவம் பண்ணியிருக்காரு, என்ன புண்ணியம் பண்ணிருக்காரு நமக்கு தெரியாது. அவர் பாவம் பண்ணவராக இருந்தால் கட்டாயம் நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார். அதனாலதான் அந்த ஆத்மாவுக்கு செய்யற உதவி என்னன்னா, அவங்களுக்கு சில கர்மங்கள்லாம் செய்வாங்க. இறந்து போன உடனே அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கர்மம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 16 நாள் கர்மங்கள் செய்வாங்க. முதல் அதாவது இறந்து போய் முதல் நாள் வந்து 3 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும், அந்த பிரேதத்தை சுத்திட்டே இருக்கும். அந்த அந்த அவங்க இறந்த இடம் வீடு எல்லாத்தையும் சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா என்ன காரணம்னா, நமக்கு இந்த உடல் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கு. முதல் நான் இந்த உடல், நான் இந்த உடலை அனுபவிக்கணும், இது என்னுடைய புலன்பத்துக்காக உள்ளது, இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், ஐயோ இவங்கெல்லாம் நான் இறந்து போனதுக்கு வந்து அகறாங்களே, இவங்களை விட்டு போயிட்டேனே, நான் இந்த உடலை விட்டு போயிட்டேனே, இனி என்னால் எதுவுமே அனுபவிக்க முடியாது, ஐயோ என்னுடைய மனைவி என்னை பார்த்து அழுறாளே, ஐயோ எங்கள் அம்மா என்னை பார்த்து அழுறாளே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அங்கே ரொம்ப வேதனைப்பட்டுருக்கு. ஒருத்தர் இறந்த உடனே அந்த ஆத்மா, ஒரு ஆத்மா இந்த உடலை விட்டு போகுதுன்னா உடனே அங்கேருந்து போயிடாது, கொஞ்ச நேரம் அங்கே இருக்கும், 1 நாள் 2 நாள் அந்த உடலை தகனம் பண்ணுற வரைக்கும், அந்த உடலை எரிக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாக்கு அந்த உடல் மேலே பட்டு. அதனால தான் இறந்து போன உடலை ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க. எரிக்கிறதா ரொம்ப விசேஷமானது, சில இதுங்களை பதைக்கவும் செய்கிறாங்க, ஆனால் எரிக்கிறதா ரொம்ப முக்கியம். அப்படி எரிக்கும்போது அந்த உடல் தகனமாகுது, 3வது நாள் 3 நாளுக்குள்ள அந்த உடலை எரிக்கணும். அந்த 3 நாள் ஆத்மா அந்த உடலை சுற்றி வந்துட்டே இருக்கும் இறந்து போனவங்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தான்னா, அவன் செய்த பாவத்துக்காக யம தூதர்கள் வந்து அவனை கூட்டிட்டு போவாங்க யமலோகத்துக்கு, யமராஜாவுடைய நீதிமன்றத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் தண்டனை கொடுக்கறதுக்காக யம தூதர்கள் வந்து அவனை பிடிச்சு போறதுக்காக வருவாங்க. இப்ப நம்ம பேசின நரகலோகத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. யாராவது போலீஸா, அவர் போலீஸா இருக்கார், அவர் தெரியும். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயில போயிருக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் தான். அங்க டியூட்டிக்கு வர போலீஸ்கார் அடிப்பாரு, டியூட்டிக்கு போற போலீஸ்கார் அடிப்பாரு, வர போறதான் திட்டுவான். அவன் ஏதோ ஒரு கோபத்துல வந்துப்போ அவங்க வந்து கைதி போட்டு உதைப்பான், என்ன பிப்பா கேஸா ரெண்டு உத வைப்பான். அப்ப இன்னும் கோர்ட்டுக்கே கொண்டு போல இல்லையா, நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒருத்த குற்றவாளியும் தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னா அவன் ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாலே அவனுடைய மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. அங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வரவங்க நாலு விதமா பேசுவாங்க, கேட்பாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, எல்லாம் பார்த்துதான். அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, யமலோகத்துல போறதுக்கு அப்படிதான். இந்த உடலை வெட்டோடனே நம்ம நிறைய பாவம் பண்ணியிருந்தோம்னா யமதூதர் நம்மளை கூட்டிட்டு போவாங்க, ராஜமரியாதையோட கூட்டிட்டு போக மாட்டாங்க. போற வழியிலே இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்தாலே நமக்கு மூத்திரம் வந்துடும். அந்த மாதிரி இருப்பாங்க. யாராவது இறந்து போகும்போது படுக்கையில மலை மூத்திரம் போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவங்க யமதூதர்ல பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். யமதூதர்கள் வந்து பயங்கர ஆக்ரோஷமா இருப்பாங்க. அவங்க பல்லெல்லாம் வெளியே வந்து கொம்பெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் அப்படி ரெட் கலரா இருக்கும், நெத்தி மேல ஒரு கண்ணு இருக்கும், முகம்லாம் மாறி இருக்கும், விகாரமா இருக்கும், ஒன்னொன்று ஒரு ஒரு பாகத்துல மாறி மாறி இருக்கும். அதாவது நிறைய பேர் மரணம் வரும்போது இறக்கும்போது உடம்பெல்லாம் நடுங்கும், பயங்கர பயமா இருக்கும், ஏதோ பேச முடியாது, கை கால்லாம் உதறும், நடுங்கும், என்னென்னமோ பண்ணுவாங்க. சில சமயம் படுக்கையிலே மலை மூத்திரமா கழிச்சுடுவாங்க. ஸோ அப்படி அந்த யமதூதர்கள் பயங்கர கொடூரமானவங்க. அவங்க வந்து அந்த ஆத்மாவை அந்த உடல்ல இருந்து இழுத்துட்டு போவாங்க. இந்த உடலை விட்டு வலுக்காட்டாம பிரிக்கப்படும். நம்ம 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 வந்து நம்ம நம்ம வந்து இறக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட, மரணம் அடையக்கூடாதுன்னு நினைச்சா கூட, நம்முடைய காலம் முடியும் போது வலுக்காட்டாம நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரிக்கப்படும். அப்படி பிரிக்கப்படும் போது அந்த யமதூதர்கள் அதை வந்து இழுத்துட்டு போவாங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது அவன் செய்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பல பல தண்டனைகள்லாம் இருக்கு. மூணாவது நாள் உடல் விட்டு மூணாவது நாள் அவன் வந்து கொண்டு போறான். அப்படி கொண்டு போற வழியில ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு தண்டனை இருக்கு. குறிப்பா இறந்து போனவங்களுக்கு பயங்கரமா தாகம் இருக்கும், தண்ணி நிறைய குடிக்கணும் போல இருக்கும். அவன் அவன் ரொம்ப பாவம் பண்ண அவன் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க முடியாம அப்படி தொண்டையெல்லாம் வறண்டு போய் அந்த ஆத்மா வந்து, இப்ப நீங்க உனக்கு சந்தேகம் வரலாம், அதான் உடம்பே போயிடுச்சு, எப்படி உங்களுக்கு தண்ணி தாகம் வரும் இல்லையா, உடம்பே விட்டாச்சு, ஆத்மா தானே போகுது, ஆத்மாக்கு என்ன தாகம், அது சூட்சம சரீரத்தில் இருக்கும். ரெண்டு சரீரம் இருக்கு நமக்கு, ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தை தான் நம்ம விட்டுருக்கோம். இந்த ஸ்தூல சரீரம் அஞ்சு பூதத்தில் ஆனது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனால தான் இறந்து போனதுக்கு அப்புறம் நெருப்பில் போடுவாங்க, மண்ணில் போடுவாங்க, இல்லை ரோட்டில் போட்டால் கங்கை காட்டில் போட்டால் கழுகெல்லாம் கொத்தி சாப்பிட்டு மலமாக மாறி திரும்ப மண்ணுக்குள்ளே போயிடும், மலம் மூத்திரமாகி மண்ணுக்குள்ளே போயிடும். இப்படி இந்த உடலோடைய மதிப்பு அவ்வளோதான். இதுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கு, அது சூட்சமான உடல், அது கண்ணுக்கு தெரியாது. அந்த உடலுக்கு வேதனை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இங்க அடிச்சா வலிக்குது, ஆனா அடிக்காம கூட சிலப்ப வலிக்குதுன்னு என்ன அர்த்தம், மனசுல வலி இருக்கு. அப்ப மனதுங்கிறது சூட்சமான உடல், மனது இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு. அதனாலதான் சில சமயம் நம்மளை அடிக்காம கூட நமக்கு வலிக்குது, திட்டினாலே வலிக்குது. ஏன் திட்டினா வலிக்குது, அப்ப மனதும் வேதனைப்படுது இல்லையா, மனவேதனைப்படுது. மனவேதனை என்ன, மனது என்ன, மனசு நோக்கடிக்காது, என்ன கொள்ளாதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், மனதுக்கும் உணர்வு இருக்கு. ஏன் இந்த உணர்வு இருக்கு, ஆத்மா மனது கூட இருக்கு. நம்ம இந்த உடல்ல ஆத்மா ரெண்டு உடல், ஆத்மா இந்த உடல்ல ரெண்டு உடலோட வாழ்ந்துட்டு இருக்கு, ஒன்னு சூட்சம சரீரம், ஒரு ஸ்தூல சரீரம். மரணம்னா என்னன்னா, இந்த உடல் தான் நம்ம விடுறோம், இன்னொரு உடல் நம்ம கூட வந்துட்டு இருக்கு. மனம், புத்தி, அகங்காரம் நம்ம கூட வந்துட்டு இருக்கு. அந்த மனம், புத்தி, அகங்காரத்தை எடுத்துட்டு ஆத்மா இன்னொரு உடலுக்கு போறாங்க. இதை நம்ம இன்னும் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் இன்னும் அதை தெளிவா விளக்கி சொல்வார். அது நம்ம புரிஞ்சுக்குவோம், எப்படி ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போறாங்க அப்படிங்கறத இன்னும் நம்ம விவரமா படிக்கலாம். எப்படி அந்த பாவம் செய்யறவனை கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு தண்ணி தாகம் இருக்கும், தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவன் எப்படி கூட்டிட்டு போவாங்கன்னா, ஆணி இருக்கிற ஒரு ரோட்ல அவனை நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. சில சமயம் ஆணியால் அவனை செருப்பு போட்டு கூட்டிட்டு போவாங்க. வலி தாங்க முடியாது, பயங்கர வேதனையா இருக்கும், பசிக்கும், பயங்கரமா பசி எடுக்கும், பயங்கர பசி எடுக்கும், பயங்கர தாகம் இருக்கும். அதனாலதான் இறந்து போன அன்னையிலேருந்து பிண்ட தர்ப்பணம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எள்ளும் தண்ணியும் இறைச்சி அந்த இறந்து போனவங்களை சமர்ப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த எள்ளும் தண்ணியும் இறைச்சி இறைச்சி அவருக்கு வந்து என்ன, போற வழியில அந்த ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது ஒருத்தர் இந்த உடலை விடுறாங்கன்னா, அந்த உடலை விட்டவங்களை முன்னோர்கள், அதாவது மூதாதர்கள் வாழ்ற இடத்தோட கொண்டு போய் அவங்க சேர்த்து விடணும். மூதாதர்களை நம்முடைய மூதாதர்கள் எங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா, பித்ருலோகம்னு ஒரு இருக்கு, பித்திருக்கள்ங்கிறவங்க நம்ம மூதாதர்கள். அந்த பித்திருக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் பித்ருலோகம். அந்த பித்ருலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த வழியில இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த தர்ப்பணம் பண்ணி தினம் தினம் அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தர்ப்பணம் பண்ணும்போது அந்த ஆத்மா வந்து ஒவ்வொரு தண்டையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டே போகும். அதனாலதான் புத்திரன் சொல்றது. புத்திரா அப்படின்னா புன்னாடா அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துல பாவம் பண்றவங்க கஷ்டப்படுவாங்க. அங்க போகாம தன்னுடைய அப்பாவை தடுக்கிறவன் தான் புத்திரன். தன்னுடைய பெற்றோர்களை வந்து நரகத்துக்கு போகாம தடுக்கிறவன் தான் புத்திரன். ஆனா இந்த காலத்துல என்ன ஆயிடுதுன்னா, பெற்றோரும் நரகத்துக்கு போறாங்க, பையனாலே அவங்க நரகத்திலிருந்து விடுவிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு நரக வாழ்க்கை தான், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா. சாஸ்திரம் தெரியாது, தர்மம் அதர்மம் என்னன்னு தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, எப்படி தர்ப்பணம் பண்ணணும் தெரியாது, எப்படி அப்பா அம்மாவை நரகத்திலிருந்து விடுவிக்கணும் தெரியாது. முதல்ல அவனாலே அவனை விடுவிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல யாராவது யோசிக்கிறாங்களா, நான் இப்படி பாவம் பண்றேன்னு என்னோட நிலைமை என்ன ஆயிடும், என்னை எப்படி நான் எப்படி என்ன விடுவிச்சுக்கிறது. பாவம் பண்றதே அவன் அதை பாவமாவே நினைக்கல, சகஜம். சில சமயம் பொண்ணு பார்க்க போவாங்க, இல்ல பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ள வீட்டுக்கு போவாங்க, மாப்பிள்ள பொண்ணு பார்க்க பையன் வீட்டுல பொண்ணு பார்க்க போவாங்க. என்ன குவாலிபிகேஷன் எதிர்பார்க்கறாங்க? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும். அந்த பொண்ணு வீட்டுல சொன்னாங்க, பையன் ரொம்ப படிச்சு ரொம்ப அழகா இருக்கணும். ஆனா அவன் நல்லவனா இருக்கானா, அவனுக்கு சிகரெட் பழக்கம் இல்லையா, அவன் வந்து எப்படி பக்தி பண்றானா, அதெல்லாம் யாருக்கு வேணும், அதெல்லாம் வேண்டாம். கவர்மெண்ட் ஜாப் இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறானா. இப்பெல்லாம் பீடி சிகரெட் குடிக்கிறது தண்ணி போறதுல சகஜம், அதெல்லாம் ஒரு பாவமே இல்லையே, அதுல யாருக்கு வேணும், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். அந்த மாதிரிதான் போயிடுச்சு எல்லாம். அப்ப எப்படி அந்த பையனாலும் அவனை விடுவிக்க முடியாது, அவங்க அப்பா அம்மாவும் அவனால விடுவிக்க முடியாது, அப்பா அம்மாவினாலாங்க அவங்களே அவங்க விடுவிக்க முடியாது, தன்னுடைய பையனை அவங்க விடுவிக்க முடியாது. அப்ப எல்லாருமே வந்து கட்டுண்ட நிலையில திரும்பவும் திரும்பவும் பிறந்து பிறந்து இறந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. அப்ப இந்த புத்தரனுடைய வேலை என்னன்னா, பையன் அப்பாவோ அம்மாவோ யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து நரகத்துக்கு போகாம தடுக்கணும். அந்த ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு 16 நாள் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. சில சில சமுதாயத்தில் சில விதமான வழிமுறை வச்சு, சில 10 நாள் வச்சிருப்பாங்க, சில 16 நாள். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு சமுதாயத்தில் அந்தந்த பிராமண குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு விதமான விதிமுறையை பின்பற்றுவாங்க, சூத்திர குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஒரு விதமான வழிமுறையை பின்பற்றுவாங்க. அதெல்லாம் அந்தந்த குடும்பத்துக்கு குளத்துக்கு உள்ள வழிமுறைகள்லாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த குலத்துக்குள்ள தர்மத்தை செய்துதான் ஆகணும். குல தர்மத்தை பண்ணலைன்னா குல ஜானம் குல சேச்சு அவ்வளவுதான், முடிஞ்சது, எல்லாமே நாசமாயிடும். அப்புறம் அவங்க நரக வாழ்க்கையிலிருந்து அவங்களை விடுவிக்க முடியாது. அப்படி மூணாவது நாள்ல இருந்து அந்த ஆத்மா பிரயாணம் செய்ய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் பிண்ட தர்ப்பணம் பண்ணப்படுது. அந்த பிண்டம் தர்ப்பணம் செய்யும் போது இறந்து போனவன் ரொம்ப பாவம் பண்ணா அது அவனுக்கு போய் சேராது. போற வழியில வேற யாரா பிடிங்கி சாப்பிடுவாங்க, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிச்சிருந்தாலோ இல்ல ரொம்ப மோசமான பாவகாரியம் பண்ணியிருந்தாலோ என்ன ஆடுன்னா, அவனுக்கு கொடுக்கப்படுற பிண்டம் கூட அவனுக்கு சில பேர் சில கை கெட்டினது வாய் கெட்டாதான் சொல்லலாம். பையன் கொடுத்தா கூட போய் சேர. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் பாவ வாழ்க்கையை வாழ்றதுல. நம்ம 1000 காரணம் சொல்லலாம் இல்லைங்க, எங்க வீட்டுல அப்படிங்க, எங்க வீட்டுக்காரர் இப்படிங்க, எங்க பையன் அப்படிங்க, என் வாய்ப்பு இப்படிங்க, புரிய வைக்கணும். இந்த மாதிரி பகவத்கீதையில சொல்லியிருக்கு, தப்பு இது, சொல்லிக் கொடுக்கணும். இல்லாட்டி நீங்களே வாங்க கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. இவ்வளவு நாள் ஏதோ தெரியாம வாழ்ந்துட்டோம், அறியாமல் வாழ்ந்துட்டோம், இனி அப்படி இருக்கக்கூடாது. அர்ஜுனன் சொல்றாரு எல்லாம் நரகத்துக்கு போடுவாங்கன்னு சொல்றாரு. சீரியஸா எடுத்துக்கணும். ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப தீவிரமானது. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா, குருவோடைய வழிகாட்டுதல்ல சரியா ஆன்மீக வாழ்க்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த நரக வாழ்க்கையும் விடுபட்டலாம். இல்ல அதை சரியா பயன்படுத்திக்காம ஏதோ ஏனோ தானோ போனோ வந்தோம் இருந்தோம்னா நம்மளை யாராலுமே காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா கூட கிருஷ்ணனால நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அதை தீவிரமா எடுத்துக்கல. எல்லாம் கேட்கிறோம், பகவத்கீதையை கேட்கிறோம், ஜபம் பண்றோம், எல்லாமே பண்றோம், ஆனா தீவிரமா எடுத்துக்க தயாரா இல்ல. நம்மளை மாட்டிக்க நம்ம தயாரா இல்ல. மற்ற இயக்கங்கள் மாதிரி இல்ல கிருஷ்ண பக்தி இயக்கம். அதனாலதான் இங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. மற்ற இயக்கங்களை இந்த மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த யோகா பண்ணுங்க, அந்த முத்திரா பண்ணுங்க, இந்த கிரியா பண்ணுங்க, அப்படிலாம் சொல்லி தருவாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லி எச்சரிக்க மாட்டாங்க, ஐயோ இது பண்ணாதீங்க தப்பு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், அங்க போக மாட்டாங்க, கூட்டம் வராது. அதனாலதான் வைர கடையில கூட்டம் கம்மியா தான் இருக்கும். வைரம் விற்கிற இடத்துல கூட்டம் கம்மியா இருக்கும். கவரிங் கடையில் நிறைய கூட்டம் இருக்கும். நிறைய பேர் 1000 பேர் கவரிங் கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. கிருஷ்ண பக்தி ஒரு வைரம் மாதிரி, அது நம்ம கையில கிடைச்சு அதை சரியா பயன்படுத்திக்கலாம். நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. எப்படி இந்த மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவாத்மா பாவ வாழ்க்கை வாழ்றவன் பல பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பான். சில இடத்துல அவனுக்கு கூட்டின் போறவ சொல்லுவான் யமதூதன், இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய, நீ பாவம்னு போது யோசியா அப்படின்னு சொல்லுவார். சில சமயம் அந்த வேதனை தாங்க முடியாம அவன் மயங்கி விழுந்தா கூட திரும்ப பலார்னு ஒரு அறை கொடுப்பாங்க, அவன் கண்டு முடிச்சிடுவான், திரும்ப கூட்டின்னு போவான். இப்படி எல்லாம் கூட்டின்னு போயிட்டு அந்த பித்திருலோகத்துக்கு, அந்த யமராஜாவுடைய உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான நதி இருக்கு, அது ரொம்ப அருமையான நதி, வர்ணிக்கிற எப்படி இருக்கும் அந்த நதி. நீங்க காவேரி நதி பார்த்திருப்பீங்க, சில போ டிவியில கங்கை நதி பார்த்து, சில கங்கை நேரில் போய் பார்த்திருப்பீங்க. இந்த நதி எப்படின்னா, இந்த நதிக்கு வைதரணின்னு பேர், வைதரணி. இந்த வைதரணி நதி ஃபுல்லா மலம், மூத்திரம், சீலு, ரத்தம் இதுல தான் இருக்கும் ஃபுல்லா, இது ஃபுல்லா அதுலதான். அந்த ஆத்மாவை கொண்டு போய் நேராக அதில் போடுவாங்க, இந்த வைதரணிங்கிற நதியில் மலத்திலையும் மூத்திரத்திலையும் சீலையும் போட்டு அங்கே சில வேதனை அனுபவிக்கணும். அந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் யமராஜ் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. யமராஜ் பார்ப்பாரு சித்திரகுப்தர் இந்த மாதிரி ஒரு டைரி இருக்கும், நோட் புக் இருக்கும், இந்த தேதியில் இன்ன வரைக்கும் பிறந்தார், அஞ்சு வயசுல இந்த தப்பு பண்ணார், பத்து வயசுல இப்படி இருந்தார், பதினஞ்சு வயசுல கிருஷ்ணபக்தி இது போனார் அங்கே சொன்னது அவர் கேட்கல, இருபது வயசுல கிருஷ்ணபக்தி இதுக்கு போனாரு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா இவர் சீரியஸா எடுத்துக்கல, அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டே தான் இருந்தாரு. சரி, அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு, சரி இனிமே இவர் கிருஷ்ணபக்தி எடுத்துக்கு போயிருக்கார், அதுக்குண்டான பலமும் இருக்கு, ஆனா இவ்வளவு பாவம் பண்ணிருக்காரு இல்லையா, அதுக்குண்டான தண்டனை எல்லாம் முதல் கொடுத்துருவோம், அதனால நாயாவோ பண்ணியாவோ எல்லாம் எடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்தி இயக்கத்துல வந்து வந்ததுனால திரும்ப இன்னொரு மனித சரீரம் கொடுக்கப்படும். அப்படி திரும்ப இன்னொரு மனித சரீரம் கொடுக்கும்போது திரும்பவும் நம்ம கவனமா இல்லைன்னா திரும்பவும் இதே மாதிரி தான் போகணும். புனரபி ஜனனம், புறநபி மரணம், புனரபி ஜட நீ ஜடரே சைனம், இந்த ஜட சக்கரத்தில் சொல்லிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நம்ம தீவிரமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நரகத்திலிருந்து தப்பிச்சிடலாம், அது மட்டும் இல்ல நம்முடைய குடும்ப அங்கத்தினர் எல்லாத்தையுமே காப்பாத்திடலாம். அதனாலதான் பொருள் இல்லை ப்ரோப்பா ரொம்ப அழகா சொல்றாரு, யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாரோ அவருக்குன்னு வேற எந்த கடமையும் கிடையாது, இதெல்லாம் செய்யலைனாலும் தப்பு கிடையாதுங்கிறார் பிரபுபாதர். ஆனா உண்மையில நம்ம அந்த அளவுக்கு பக்தியில முன்னேறிக்கிறோமாங்கிறதையும் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிருஷ்ண பக்தருடைய வீட்டில் அவங்க யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அவர் இந்த தர்ப்பணம் எல்லாம் செய்ய வேண்டியது இல்லைங்கிறார். ஏன் செய்ய வேண்டியது இல்லைன்னா அவர் அந்த நியமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கார், அவர் எப்பவுமே பகவானின் நாமத்தை சொல்லிட்டு இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. அவர் எப்பவும் பகவானி நாமத்தை சொல்லிட்டு இருக்கார், பகவத்கீதை படிக்கிறார், பகவத்கீதை கேட்கிறார், தன்னுடைய வீட்டில் சமைக்கூடிய உணவெல்லாம் பகவானுக்கு படைக்கிறார், அந்த பிரசாதத்தை உட்கொள்றார். அதனால என்ன ஆகுதுன்னா அவர் மட்டும் இல்லை அவருடைய 21 தலைமுறைக்கு நரகம் போகாம அவரால் காப்பாற்ற முடியும். இதை வந்து நரசிம்மருடைய லீலையில ஸ்ரீமத் பாகவத்தில் 7வது காண்டத்தில் நரசிம்மருடைய லீலையில நரசிம்மதேவர் பிரலாதத்தை உறுதிப்படுத்துறார். நரசிம்மதேவர் பிரல்லாத முன்னாடி தோன்றினார், பிரல்லாதருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் தன்னுடைய பகவானை நேரில் பார்த்ததில்ல. அப்போ நரசிம்மர் கேட்குறார், பிரல்லாதா எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நான் உனக்கு எதாவது செய்யணும், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. இப்போ பிரல்லாத சொன்னார், பகவான் எனக்கு ஒரு வரம் வேண்டாம், உங்ககிட்ட வர வேணா அது வியாபாரமாக ஆகிடும், எனக்கு எந்த வரம் வேண்டாம், நீங்கள் எப்பவுமே என்னுடைய பகவான், நீங்கள் என்னுடைய எஜமான, நான் உங்களை சேவகன், உங்களுக்கு எனக்கு ஒரு நித்தியமான உறவு இருக்குது, நீங்கள் என்னுடைய நித்தியமான எஜமான, நான் உங்களுக்கு நித்தியமான சேவகன், நான் சேவகன் எப்படி உங்ககிட்ட ஏதாவது வரம் கேட்க முடியும். ஆனா நரசிம்மருக்கு பிரல்லாதருக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசை இல்ல, இல்ல பிரல்லாதா நீ ஏதாவது கேளு. பிரல்லாத சொன்னார், அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க, என்னுடைய அப்பா ஒரு அசுரன், அவன் வந்து ஒரு அசுரனா இருந்தா ரொம்ப கொடூரமா வாழ்ந்திருந்தான், அவன் இப்ப உங்க கையால் நீங்க கொண்டிருக்கீங்க, அவருக்கு மோசம் கொடுத்துருங்க. எவ்வளவு கருணை வாய்ந்தவர், தனக்கு கெடுதல் பண்ணவனு கூட மோசம் கேட்கிறார், தன்னுடைய அப்பாவா இருந்தா கூட பையன்னு பார்க்காம அந்த பையனை பயங்கரமா கொடுப்பார், அதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தார். அப்ப கேட்டார், என்னுடைய அப்பாவுக்கு நீங்க மோசம் கொடுங்க. இப்ப நரசிம்மதேவர் சொல்றார் பிரல்லாதர்கிட்ட, பிரல்லாதா நீ இந்த அசுர குலத்துல பிறந்ததுனால உன்னுடைய அப்பா மட்டும் இல்ல 21 தலைமுறைக்கு உங்க வம்சத்தில் எல்லாருமே மோக்ஷம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப பிரல்லாதர் எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான பக்தரா இருக்கணும், அவர் ஒரு அவர் ஒத்திர பக்தரா இருந்ததுனால 21 தலைமுறையை விடுவிக்கக்கூடியவரா இருந்திருக்க. அப்போ அதே மாதிரி பக்தி செய்யறவங்களால ஏன் முடியாது, பிரல்லாதர் மாதிரி நம்மளும் பக்தி பக்தியை வந்து தீவிரமா எடுத்துக்கிட்டோம்னா ஏன் நம்மளை மூதாதையில் நம்மளால் விடுவிக்க முடியாது, கட்டாயம் முடியும். நம்ம எல்லாருமே பக்தியில் உன்னதமாக பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கட்டாயம் நம்ம முன்னாடி நம்ம நரகத்துக்கு போகாமல் தடுக்க முடியும். ஒரு கிருஷ்ண பக்தன் யாருக்கும் கடன்பட்டவன் கிடையாது. ஆனால் உண்மையில் நம்ம எல்லாருக்குமே கடன்பட்டிருக்கோம். நம்ம இந்த உலகத்தில் நிறைய பேர் கடன்பட்டிருக்கோம், அதுதான் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த உலகத்தில் வர்றதுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு கடன்பட்டிருக்கோம், ஒரு அப்பா அம்மா இந்த உடல் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம். அப்புறம் தேவர்கள் நமக்கு என்னமோ கொடுக்குறாங்க, காற்று கொடுக்குறாங்க, நீர் கொடுக்குறாங்க, நெருப்பு கொடுக்குறாங்க, வெளிச்சம் கொடுக்குறாங்க, அந்த தேவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம். நம்ம நம்முடைய மூதாதையர்கள் கடன்பட்டிருக்கோம், நம்முடைய பெற்றோர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், அப்புறம் மற்ற ஜீவராசிகள் நம்ம கடன்பட்டிருக்கோம். பால் நமக்கு பசு நமக்கு பால் கொடுக்குது, அந்த ஜீவராசிக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம். எருது உழுது அதுக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம். அப்புறம் வியாசர் போன்றவங்களே இந்த மாதிரி சாஸ்திரம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி முனிவர்கள் நம்ம கடன்பட்டிருக்கோம். இப்போ எப்படி எல்லாருடைய கடனையும் நம்மளால் அடைக்க முடியும்? எங்கள் கடனை இவ்வளோ பேர் கடனையும் நம்மளால் அடைக்க முடியுமா? இங்கே சொல்றது பாகவதத்தில் அந்த லிஸ்ட்டே கொடுத்துருக்கு யாருக்கெல்லாம் நம்ம கடன்பட்டிருக்கோம். தேவரிசீர் பூதாத் நினாங்க விபித்துனா நகிங்கரோ நாயம் நினைச்ச ராஜன் சர்வாத்மாயம் சரணம் கரண்யம் கதோ முகுந்தம் பரிகத்து கத்தம். யார் ஒருத்தர் தன்னுடைய கடமையெல்லாம் விட்டு வைத்து முக்தி அளிப்பரான முகுந்தனின் பாத கமலங்களை சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிகிறாரோ அவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்வாளிகளுக்கோ குடும்ப அங்கத்தினருக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. அப்ப கிருஷ்ண பக்தி எவ்வளவு தீவிரமானது, நம்ம கிருஷ்ண பக்தியில உன்னதமான நிலையில் பயிற்சி பண்ணி உன்னதமான நிலையில் முன்னேற்ற அடைய முயற்சி பண்ணோம்னா கட்டாயம் நம்ம யாருக்குமே கடன் பட்டவங்க கிடையாது. ஆனா இப்ப நம்ம அந்த நிலைமையில கிடையாது. இப்ப நம்ம அந்த அளவுக்கு பக்தி தீவிரமா எடுத்துக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கூடுமான வரைக்கும் நம்ம பக்தியில முன்னேற்ற அடைய முயற்சி பண்ணணும். நம்மளை சார்ந்தவங்களையும் பக்தியில முன்னேற்ற அடையிறது முயற்சி பண்ணணும். முடியலையா நம்முடைய பக்தியாவது நம்ம பாதுகாத்துக்கணும். அவங்க சொல்றாங்க பண்றாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இஷ்டப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணன் நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா கூட நம்ம அதுக்கு அனுமதி கொடுக்கல, நம்ம தயாரா இல்லை. கிருஷ்ணர் ரொம்ப கருணையோட இருக்கார். கிருஷ்ணர் கூப்பிடுறார், வாங்க தயவுசெய்து கிருஷ்ண பக்தி என்ன என் மேல பக்தி பண்ணுங்க, என்ன சன்னடிங்க, நான் உங்க பாவத்தையெல்லாம் பாத்துக்கிறேன். கிருஷ்ணர் இறங்கி இறங்கி வர்றார், எவ்வளவு தூரம் இறங்கி வர்றார். நம்ம எல்லாம் தூக்கி போடுறோம், வேண்டாம் எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். அப்ப நம்மகிட்ட வைராக்கியம் இல்லை. நம்மகிட்ட வைராக்கியம் இல்லைன்னா எப்படி நம்ம கிருஷ்ணரை அடைய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த வைராக்கியம் வேணும், நான் கிருஷ்ணர்கிட்ட போகணும். வைராக்கியம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நமக்கு எங்களுக்கு எந்த 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 துன்பமும் கிடையாது. நமக்கு அந்த வைராக்கியம் இல்லைன்னா நம்ம திரும்பவும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் சுருண்டுகிட்டே தான் இருக்கும். திரும்பவும் பிறக்கணும், திரும்பவும் இறக்கணும், திரும்பவும் கஷ்டங்களை அனுபவிக்கணும், எல்லாத்தையுமே சந்திக்க தயாராக இருக்கு. ஸோ அதனால கூடுமான வரைக்கும் நம்ம பாவ வாழ்க்கை வாழாமல் இருக்கணும், நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றடைய முயற்சிக்கணும், நம்மளை சார்ந்தவங்களையும் அதோடைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களும் எப்படியாவது கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வரதுக்கு முயற்சிக்கணும். அப்படி இல்லையா அவங்க கேட்க மாட்டாங்களா? நம்ம பிரசாதம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம கிருஷ்ணருக்கு பிரசாதம் படைக்கணும். வீட்டில் யாரொருத்தருடைய வீட்டில் கிருஷ்ணருக்கு பிரசாதம் படைக்கப்படுதோ அந்த பிரசாதம் படைக்கிறதுனாலே எண்ணற்ற மூதாதர்கள் அவங்க விடுவிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணற்ற மூதாதரிகளை வெறுமனே அவங்க வீட்டில் விஷ்ணுவுக்கு பிரசாதம் படைக்கிறதுனாலே விடுவிக்க முடியும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, 100% உறுதி அது. அதனால நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் தீவிரமாக எடுத்துக்கணும். அதுதான் இங்கே ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறார், யாருடைய குலத்தில் வந்து குலம் நாசமாயிருதோ சங்கரோ நரக்காயவ குலஜானாம் குலசே பதஞ்சிகிதரோ ஏஷாம் லுப்த பிண்டோதக கிரியா. அவங்க மூதாதிகளுக்கு எதுவுமே நடக்காது. இப்போ இறந்து போன வீட்டில் எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, யாருமே இதை தீவிரமாக எடுத்துக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வெளியூரில் இருப்பாங்க, இறந்து போன உடனே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டா வருவாங்க, வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லா காரியத்தையும் முடிச்சு போயிடுவாங்க. ஏன்னா நேரம் இல்லை, ஒன்று வேண்டாம், உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். நான் என்ன பண்ணுறேன், 10 நாளைக்கு தேவையானதில் ஒரு தட்டில் போட்டு நான் போயிட்டேன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, 10 நாளைக்கு தேவையானது இல்லையா? 10 நாளைக்கு தேவையானது ஒரே நாள் சாப்பிட முடியுமா? அப்போ இறந்து போனவங்களுக்கு ஒரு நாளுக்கு அதை செய்யணும்னு இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, கர்மங்களை செய்கிறவங்க 10வது நாள் செய்ய வேண்டிய காரியத்தை 1வது நாளே செஞ்சுருவாங்க, எல்லாமே ஒன்றா செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுது போடுவாங்க. இப்போ இதெல்லாம் இதுக்கு மேலே நம்பிக்கையும் கிடையாது. இப்போ இதெல்லாம் யாருக்கு நம்புறா, பாவமாவது புண்ணியமாவது? இதெல்லாம் ஏதோ நீங்கள் அந்த காலத்தில், இப்போ காலம் எவ்வளோ முன்னேறிடுச்சு, கம்ப்யூட்டருங்கிறாங்க, வாட்ஸ்அப்புங்கிறாங்க, ஃபேஸ்புக்குங்கிறாங்க, எவ்வளோ போயிட்டுருக்கு. இப்போ இந்த காலத்தில் உட்காந்து நீங்கள் பிண்ட தர்ப்பணம் பண்ணணுங்கிறீங்க, மூதாதையர் நரகத்துக்கு போவாங்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? சாட்சி இருக்குது, பாகவத புராணம் இருக்குது, கருட புராணம் இருக்குது, விஷ்ணு புராணம் இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்க தயாராக இல்லைன்னா நம்மளை வந்து யாராலும் நம்ம குடும்பத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால் இந்த அத்தியாயம் அர்ஜுன் எதையோடு சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றார் அர்ஜுனன், கிருஷ்ணா இந்த பாவத்தொழில் நம்மையே செய்யணும். அவங்க நம்மளை கொல்லணும்னு நினைச்சா கூட நம்ம அவங்களை கொல்ல வேண்டாம். அவங்க தெரியாம நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நமக்கு தெரியுது இது பாவம், நம்ம அதை செய்யணும். அர்ஜுனுடைய கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. அவங்க தெரியாம பாவம் பண்றாங்க, நமக்கு தெரியுது பாவம்னு, ஏன் நம்ம செய்யணும்? அதனால அதை செய்யக்கூடாது இல்லையா? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி தானே. ஆனா அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்யணும், ஏன்னா இது தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தம். அதனால இது வந்து அதர்மம் கிடையாது. அதை தான் பின்னாடி கிருஷ்ணர் இன்னும் விளக்கி சொல்லுவார். பகவத்கீதையில் அந்த உபன்யாசம் கொடுக்கும்போது, உபதேசம் கொடுக்கும்போது கிருஷ்ணர் அதை பத்தி சொல்றார், இது தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தம், இதுல நீ தோத்தாலும் உனக்கு நஷ்டங்கள், இதுல இறந்தாலும் உனக்கு புகழ் தான், ஜெயித்தாலும் நீ சொர்க்கத்துக்கு போடுவேன். அதனால எல்லாத்தையும் நீங்க சந்தோஷமா எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து இந்த உலகத்துல நிறைய பேர் தெரியாம பாவம் பண்றாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பாவம் அப்படின்னு. அடுத்தவங்களை ஏமாத்துறதோ, இல்ல பொய் சொல்லி சம்பாதிக்கிறதோ, இல்ல மாமிச பக்ஷங்களை சாப்பிடுறதோ, இதெல்லாம் பாவம் தெரியுது. அப்ப பாவம் தெரிஞ்சு அதையும் நம்ம செய்யணும், தெரிஞ்சு கொள்ளி கட்டி தலையை செஞ்சுக்கிற மாதிரி தான் இல்லையா? அந்த மாதிரி தான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சிலதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பழகிட்டோம், இவ்வளவு நாள் பழகிட்டோம், அதுக்காக இவ்வளவு நாள் பழகிட்டோம், திரும்ப அதே பண்ண முடியுமா? தெரியாம பண்ணிட்டோம். சரி, இன்னும் கிறிஸ்தர் எல்லாம் சொல்லி கொடுக்குற அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிதான் இருக்கணும், நீங்க கிறிஸ்தர்ட்ட போகணும், பக்தி செய்யணும், பக்தர்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அதை மாதிரி தீவிரமா எடுத்துக்கணும். ஹரே கிருஷ்ணா. இப்போ எப்படி மூதாதையர்களை வந்து நரகத்திலிருந்து விடுவிக்க முடியும்? அவங்க நல்ல பக்தர்களாக இருந்தா. நம்ம நல்ல பக்தர்களாக இருந்தா நம்மளும் நரகத்துக்கு போக மாட்டோம், நம்ம மூதாதையர்களும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்கள அந்த துன்பத்திலிருந்து நம்ம காப்பாற்றலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீல பிரபுபாதுக்கு. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கேள்விகள் சந்தேகங்கள். கேள்விகள் சந்தேகங்கள் Thank you.